கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் பரிசுத்த பவுல் எபேசியர்களின் நிருபம் 6:10 சில வசனங்களை வாசிக்கலாம்.
கடைசியாக என் சகோதரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
சரி, போதும். இந்த வசனங்களிலே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம இன்றைக்கு ஈவில் டேஸில் வந்திருக்கிறோம். 13 Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day. நம்ம இந்த தீங்கு நாளிலே வந்திருக்கிறோம். இப்பொழுது உலகம் வந்து தீங்கு நாளிலே இருக்கிறது, ஈவில் டேயாக இருக்கிறது. சில மாதங்களாக உலகம் முழுசும் லாக்டவுனில் இருக்கிறது, ஆராதனைகள் நடக்கவில்லை, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. இவ்விதமான ஒரு தீங்கு நாள் இதுவரைக்கும் உலகத்திலே வந்ததில்லை. மோஸ்ட் ஈவில் டேயில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். இந்த தீங்கு நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிற செய்தியாக இருக்கிறது. சாத்தான் தனக்கு அதி கொஞ்ச காலம் உண்டென்று அதிகமாக அவன் செயல்படுகிறான். 11 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசு ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறான், கொடூரமான முறையிலே அவன் செயல்படுகிறான். தந்திரமும் கொடூரமும் அவனுடைய கிரியைகளாக இருக்கிறது. தந்திரத்தோடும் கொடூரமான முறையிலும் அவன் வந்து செயல்படும் பொழுது நாம் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள், அந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து கொள்ளுங்கள். டேக் அண்ட் யூ த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த வைல்ஸ் ஆஃப் த டெவில் இன் திஸ் ஈவில் ஏஜ். இந்த பொல்லாத தீங்கின் நாட்களிலே பிசாசினுடைய தந்திரங்கள், த வைல்ஸ் ஆஃப் த டெவில், பிசாசினுடைய தந்திரங்கள் இன் திஸ் ஈவில் ஏஜ், இந்த கடைசி பொல்லாத காலத்திலே பிசாசினுடைய தந்திரங்கள். நாம தீங்கு நாளிலே வாழுகிறோம் என்பதை அறிய வேண்டும். மோஸ்ட் ஈவில் ஏஜ். இந்த நேரத்தில் பிசாசு வந்து அதிக தந்திரமாக செயல்படுகிறான். அவன் டயபாலிக்கல் பிளான் வைத்திருக்கிறான், கன்னிங் வேஸ் அவனுக்கு ரொம்ப குரூவாலிட்டியை அவனுடையவனாக இருக்கிறான். டயபாலிக்கல் கன்னிங் அண்ட் குரூவாலிட்டி, இது சாத்தானுடைய சுவாபமாக இருக்கிறது. கொடூரமானவன், தந்திரமானவன், அவன் வந்து ரொம்ப தீமையான எண்ணத்தோடு செயல்படுகிறவன். அவ்விதமான ஒரு காலத்திலே கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மோஸ்ட் ஈவில் ஏஜில் தேவன் தம்முடைய பிரைடை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த பவுல் ப்ரோஃபசியாய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதெல்லாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. 11 வாசிக்கலாம்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், தட் ஹீ மே பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் த வைல்ஸ் ஆஃப் த டெவில். நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படியாக அதை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கணும். மோஸ்ட் ஈவில் ஏஜ், பாவம் அதிகமாக பெருகியிருக்கிறது, ரொம்ப கொடூரமான காரியங்கள் உலகத்திலே நடக்கிறது, தந்திரமாக சாத்தான் செயல்படுகிறான், அதிகமாக அவன் கிரியை செய்கிறான். மோஸ் ஈவில் ஏஜில் நீங்கள் இதெல்லாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டால் மாத்திரமே நம்ம இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். நீங்க அந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த சூழ்நிலையை உங்களால் ஜெயிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். பரிசுத்த பவுல் மூலமாக நிருபங்களை எழுதினார். சபைகளுக்கு நிருபங்களானது பவுல் மூலமாக எழுதப்பட்டது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்தேய மார்க்கு லூக்கா யோவானில் அவர் செய்த ஊழியத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவர் சபை பிரமாணங்களையோ மற்ற காரியங்களையோ வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. பசுத்த ஆவியானவர் பவுல் மேலே வரும் பொழுது பசுத்த பவுல் சபையானது எப்படி இருக்க வேண்டும், சபை எவ்விதமாக நடத்தப்பட வேண்டும், அந்த ஆராதனை ஒழுங்குகள் வரங்கள் மற்றும் சபை வந்து கர்த்தருக்கு முன்பாக எப்படி பிரியமானதாக இருப்பதற்கு அநேக காரியங்களை நிருபத்திலே சொல்லியிருக்கிறத வாசிக்கிறோம். பவுலை ஆண்டவர் அவ்விதமாக பயன்படுத்தினார். பவுல் வந்து எல்லா ரகசியங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் பொழுது அந்த பவுல் வந்து ராப்சரை குறித்து சொல்லியிருக்கிறான். அவனுக்கு ராப்சரை குறித்ததான வெளிப்பாடு இருந்தது, ட்ரம்பட்ஸை குறித்த வெளிப்பாடு இருந்தது, எக்காலங்களை குறித்த வெளிப்பாடு அந்த பவுலுக்கு இருந்தது. ஒன்று குறைந்த 15:51-52 வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற அந்த மிஸ்ட்ரி, ட்ரம்பட் மிஸ்ட்ரி, செவன் ட்ரம்பட்டை குறித்து அங்கே சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று அந்த ரகசியமானது பவுலுக்கு வெளிப்பட்டிருந்தது. இப்பொழுது பவுலுடைய விசேஷித்த தன்மைகளை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கவனமாக்கிறீங்க. ரெண்டாவதாக நம்ம கவனிக்கும் பொழுது பவுல் வந்து கர்த்தருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகை, த சீக்ரெட் கமிங் ஆன் த லார்ட், எவ்விதமாக அது இருக்கிறது என்பதை 1 Thessalonians 4:16-17 வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இவ்விதமான ரகசியத்தை அங்கே சொல்லுகிறதை நம்ம காணுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கத்தக்கதாக அவனவனுக்கு நான் பலன் அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். Behold, I come quickly. அப்படிதான் இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் பரிசுத்த பவுல் அந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். கர்த்தருடைய வருகையானது அது சவுட் ட்ரம், அது சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவிதமாய் சொல்லலை. ஜீசஸ் நெவர் செட் ஐ வில் கம் வித் அ சவுட், எ வாய்ஸ் அண்ட் எ ட்ரம். நான் வந்து ஆரவாரம் சத்தம் எக்காலத்தோடு வருவேன் என்று இயேசு சொல்லவில்லை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று பொதுவாக சொன்னார். ஆனால் அந்த மிஸ்ட்ரியை வந்து ரிவீல் பண்ணுறது பரிசுத்த பவுல் தான். 1 Thessalonians 4:15-16 தான் செவன் சீலாக இருக்கிறது, ஏழாம் முத்திரையாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஏழாம் முத்திரையின் காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம சவுட் வாய்ஸ் ட்ரம்ப் என்ற மூணு ஃபேஸஸ் இருக்கிறது. நம்ம செகண்ட் ஃபேஸில் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேட் கம்மிங்கை குறித்தும் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது கீழ்ப்படியாத மக்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை அறியாத மக்களுக்கு அவர் வந்து ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். 2 Thessalonians 1:8 வாசிக்கலாம்.
கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்.
இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம்.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். எத்தனை பேர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க? 99% கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. தேவனை அறியாதவர்கள், காட் யார் என்று அறியாதவர்கள். சாபன மக்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. பிதா தேவனா, குமாரன் தேவனா, பரிசுத்தாவி தேவனா, மூணு கடவுளா, ஒரு கடவுளா என்ற தேவனை அறியாத மக்கள் சாபன கிறிஸ்தவர்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தர் வந்து அவர்களுக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு செலுத்த போறார். இந்த முழு உலகத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு செலுத்த போகிறார். எப்படி வருவார் என்றால், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். பவுலுக்கு அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆனது. கீழ்ப்படியாத மக்கள் யாராயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எந்த மத தலைவராக இருந்தாலும், எப்படியாப்பட்ட மனுஷனாயிருந்தாலும், எல்லாரும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். இதை இவர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக, நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தூதரோடும் வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் கூட மானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் என்று பரிசுத்த பவுலுக்கு அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பதான வெளிப்பாட்டை கர்த்தர் வந்து பரிசுத்த பவுலுக்கு அங்கே கொடுக்கறதுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆந்தி கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு பரிசுத்த பவுலுக்கு இருந்தது. 2 தெசலோனிக்கேயர்ல் 2:4 வாசிக்கும் பொழுது, அந்தி கிறிஸ்து அவன் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். ஆண்டி கிரைஸ்த குறித்த வெளிப்பாடு பரிசுத்த பவுலுக்கு இருந்தது. அது இப்பொழுது விரைவிலே நிறைவேற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். பவுலுக்கு ஆண்டவர் இவ்விதமாக வெளிப்படுத்த காரணம், பவுல் வந்து ஒரு ப்ராஃபெட்டாக இருக்கிறார். பவுல் வாஸ் எ ப்ராஃபெட், ஹி ஹேட் த மிஸ்ட்ரி ஆஃப் த 7 seals. அவனுக்கு 7 முத்திரை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அவனுக்கு எல்லா சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். இதோ என்னையும் எம்ரேயும் தோன்றுவார்கள், அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் தோன்றுவார்கள். முதலாம் யாத்திரையிலே மோசஸ் அங்கே இருக்கும் பொழுது என்னையும் எம்ரேயும் அந்த மந்திரவாதிகள் தோன்றி மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் அவருடைய மதிகேடு வெளிப்பட்டது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3:8 வாசிக்கலாம்.
என்னையும் எம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
என்னையும் எம்ரேயும் மோசத்துக்கு மோசைக்கு விரோதமாக எதிர்த்தினார்கள். முதலாம் யாத்திரை, இப்பொழுது 3rd யாத்திரையும் வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு 3rd எக்ஸடஸ்ல இருக்கிறோம். அதே மினிஸ்ட்ரி, மோசையினுடைய மினிஸ்ட்ரி, மோசையினுடைய ஊழியம், மறுபடியும் அது வரும். அப்பொழுது என்னையும் எம்ரேயும் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் தோன்றினது போல இந்த காலத்திலும் அவ்விதமான ஊழியக்காரர்கள் தோன்றுவார்கள். அவங்களுடைய மதிகேடு வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச விஷயத்திலே அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று பரிசுத்த பவுல் சொன்னவனமாக இதை எல்லாமே இந்த கடைசி காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் ப்ராஃபசியாக சொல்லியிருக்கிறார். அந்த ப்ராஃபசியாக சொல்றது எல்லாமே இன்னைக்கு ரியாலிட்டியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறுவதை நம்ம காண்கிறோம். எபேசியர்களின் நிருபத்தை நம்ம கவனிக்கும் பொழுது ஜோசுவா பேரலல்ஸ் டு எபேசியன்ஸ் என்று பிரதர் பிரானம் சொல்லுகிறார். யோசுவா வந்து புஸ்தகமானது எபேசியர் புஸ்தகத்துக்கு இணையாக இருக்கிறது. அங்கே வந்து நேச்சுரலாக நடந்த காரியம்தான் இங்கே எபேசியில் ஸ்பிரிச்சுவலாக நடக்கிறது. புக் ஆஃப் எபேசியன்ஸ் குறித்து இப்பொழுது உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். புக் ஆஃப் எபேசியன்ஸ் வந்து பேரலல் டு ஜாஷுவா. யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நேச்சுரலாக என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே ஸ்பிரிச்சுவலாக நடக்கிறது. யோசுவா ஜனங்களை யோர்தானை கடந்து வரும்படியாக கர்த்தர் வந்து யோசுவாவை அங்கே பயன்படுத்தினார். அப்பொழுது யோர்தான் வந்து பிரவாகித்து போகிறது. ஜோர்டன் ஓவர் ஃப்ளோட் இட்ஸ் பேங்க்ஸ். அது கரை புரண்டு அது ஓடுகிறது. அந்த நேரத்தில் ஜோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிராஸ் ஓவர் அந்த நதியை கடந்து சென்றார்கள். அப்பொழுது இந்த ஏழு ஜாதிகள் கானான் தேசத்தில் வாழ்கிற ஏழு ஜாதிகளுடைய அக்கிரமம் வந்து நிறைந்து நிறைவாக இருந்தது. The iniquity of Amorites is full. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாக இருந்தது. இன்னைக்கு எமோரியருடைய அக்கிரமம் உலகத்தினுடைய அக்கிரமம் இன்னைக்கு நிறைவாக இருக்கு. ஒரு பத்தாப்பு படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து ரெண்டு அஞ்சு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் வாயில துணியை வச்சு பெட்ரோலை ஊற்றி அங்கே கொளுத்தி தீ கொளுத்தினதை வந்து இது மாதிரி ஒரு கொடூர சம்பவம் இதுவரைக்கும் உலகத்தில் நடக்கு. அவ்வளோ கொடூர மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது எவ்வளோ மோசமான ஏஜின்னு பாருங்கள். நாகர்கோயிலில் என்னஜா ஒருத்தன் என்னஜா அநேக பெண்களை வந்து சீரழித்து வாழ்க்கையை கெடுத்து அவளை கொடூரமான முறையில் நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த கடந்த வாரத்தில் நடந்த செய்திகள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற காரியங்கள் எவ்வளோ கொடூரமான காரியங்கள் இருக்கிறது. சாராயத்தை குடித்து 15 பேரை ஒரே நாளிலே 2 நாளில் கொலை பண்ணியிருக்கிறார். இதெல்லாமே ரொம்ப கொடூரமான காரியங்களை நம்ம காணும். எமோரியருடைய அக்கிரமம் இப்பொழுது நிறைவாக இருக்கிறது. ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கிறான். யோர்தானை தாண்டி வந்திருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு வந்து அந்த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கும் பொழுது இங்கே வந்து அக்கிரம அதிகமாக பெருகியிருக்கு. ரொம்ப கொடூரமான காரியங்கள் அரசாங்கம் அதிக கொடூரமான காரியங்களை செய்கிறது. அது என்ன மத அதிகாரமுடையதாக இருந்து அது பிற மதத்தை வந்து கொடூரமாக ஒடுக்குகிறது. இதெல்லாம் நமக்கு நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கு. உலகமெல்லாம் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான ஒரு பொல்லாத காலத்தில் ஈவில் டேல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ப்ராமிஸ்டு லேண்டுக்கு வந்திருக்கிறோம். யோர்தானை கிராஸ் பண்ணி நம்ம இப்பொழுது நம்ம சாபன சபைகளெல்லாம் விட்டு விட்டு வார்த்தைக்கு நம்ம திரும்பி வந்திருக்கிறோம். ஆனால் உலகம் இவ்விதமான ஒரு ஈவில் டேல இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன சொல்றால் கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
யோசுவா 5:14
பின் அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்.
The captain of the Lord host came down. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ இந்த காலத்தை பைபிளில் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா நமக்கு வந்து கிறிஸ்டினா இருந்து பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்டியன்ஸ் வந்து இப்பொழுது நடக்கிற காரியங்களை பைபிளில் பார்த்து அறிய வேண்டும். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். The mighty angel descended from heaven. எப்படி வந்திருக்கிறார்? உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். உருவின பட்டயம்னா என்னது? Revealed word of God.
Amen.
வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு வந்திருக்கிறார். With the open book in his hand. அவருடைய கையில் திறக்கப்பட்ட புஸ்தகம் இருந்தது என்று பார்க்கும். அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். இதோ அவர் தன்னுடைய சரசின் மேல் வானவில் இருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரிபீல்டு பேடோடு வந்திருக்கிறார். யோசுவா அங்கே என்ன சொல்றால், காலையிலே அவன் வந்து அவன் ஜபம் பண்ணுவதற்காக எழும்பி சமனான ஒரு பூமியில நிற்கும் பொழுது கர்த்தருடைய தூதனான அனுக்கும் மகன் நிற்கிறார். நீ எங்களை சேர்ந்தவரோ எங்களுடைய எதிராளியை சேர்ந்தவர்களோ என்று கேட்கும் பொழுது அந்த 14 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். As a captain of the host of the Lord am I now come. இப்பொழுது நான் வந்து கர்த்தருடைய சேனையினர் இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நம்ம தீலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமேன்,
ஆமேன்.
யோசுவா அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது பணிந்து கொண்டு அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு யோசுவா fell on his face to the earth and did worship. அவரை பணிந்து கொள்தான் என்றால் என்ன? அந்த கர்த்தருடைய தூதனானவர் தேவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் வேற யாரும் அல்ல, பல்லோகத்தில் உள்ள ஒரு தூதன் அல்ல, இது அவர் வந்து தேவனாய் இருக்கிறார். தரை மட்டும் விழுந்து தாங்க பணிந்து கொண்டு அவன் என்ன சொல்லலாம், என் ஆண்டவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான், லார்ட் என்று அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்ன, அவர் எதுக்காக இறைந்திருக்க, அந்த ஜனங்களை வழி நடத்தி அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரித்து கொடுக்கும்படியாக கேப்டனாக வந்திருக்கிறார். கேப்டன் ஆஃப் தி லார்ட் ஆஃப் தி ஹோஸ்ட், இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக இறங்கி வந்திருக்கிறார். அவர்களை யுத்தத்திலே வழி நடத்துவதற்காக, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஜோசுபா அவரோடு சேர்ந்து யுத்தத்தை செய்து ஏழு ஜாதிகள், அந்த பொல்லாத ஏழு ஜாதிகளை அழித்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இன்னைக்கு கத்தரா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஏடேனுக்கு வழி நடத்த முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அழித்து, இந்த ஜனங்களை அழித்து, இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே அழிச்சு அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வரத்தக்கதாக, நாம் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நம்ம ஏடேனுக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால ஒரு பக்கத்தில் பார்த்தா இந்த டேஸ் ஆர் வெரி ஈவிலா இருக்கு, பொல்லாத மனுஷர்களே இருக்கிறார், பொல்லாத பாவிகள் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இதோ உலகம் முழுசும் வாதைகள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் வந்து நம்ம ஏடேனுக்கு வழி நடத்தும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை வழி நடத்தும்படியாக, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்களாக மாறுவதற்காக, இதை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை சாபிக்க, நமக்கு இந்த உலகத்தை கையளிக்கும்படியாக, சுதந்திரமாக தரும்படியாக வந்திருக்கிறார். நம்ம யோர்தானை தாண்டி நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரையானது திறக்கப்பட்டது, ஓபனிங் ஆஃப் தி ஜோர்டன். இப்பொழுது நம்ம என்ன செய்யறோம் என்றால் ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். அதே தான் ஜோசுவா பேரலல்ஸ் எபேசியன்ஸ். யோசுவாவில் என்ன நடந்தது, அதுதான் வந்து இன்னைக்கு எபேசியன்ல நடந்திருக்கிறது. ஏழு சபை காலங்களுக்கு பின்பு எபேசு சிமின்னா பெர்கமு தேத்தீரா சரதை பலதல்பியா லவோதைக்கியா என்ற ஏழு சபை காலங்களுக்கு பின்பு எபேசியன் அகைன், மறுபடியும் எபேசியன் வந்திருக்கிறது. அது முதலாம் சபை அல்ல, அப்போஸ்தல சபை. எல்லா சபையை காட்டிலும் உன்னதமான சபை எபேசியன் சர்ச். பசுத்த பவுல் அதை சாபித்தார். எபேசு சபை காலங்கிறது வேற, எபேசியன் சர்ச்சுங்கிறது வேற. நம்ம எபேசு சபை காலத்துக்கு மறுபடியும் வரல, நம்ம எபேசியன் எப்ஸ்டைல் ஆஃப் எபேசியன்ஸ், எபேசியர்கள் நிருபத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் நம்ம ஜோசுவா எழுதின புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ, அந்த ஜோசுவா புக்கில் என்ன நடக்கிறதோ, அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜோசுவா எபேசியர்களின் நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூ வேர் சோஷன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஒன்னாவதியாரம் நாலாம் வசனத்தில், நாம் உலக தோற்றத்துக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டோம். வி வேர் சோஷன் இன் கிரைஸ்ட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அணக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம், அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். We are seated in heavenly places with Christ Jesus. உலக வழக்கத்தின்படி நம்ம பாவத்திலே இருந்த நம்மை அவருடைய வார்த்தையானது நம்மை உயிர்ப்பித்து நம்ம அவரோடு கூட இணைத்து இன்றைக்கு அவரோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இப்பொழுது உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பிரமாக நாம் அவ்விதமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம். பிலீவர்ஸ் பொசிஷன் இன் கிரைஸ்ட், இதுதான் விசுவாசியினுடைய ஸ்தானமாக இருக்கிறது. மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்தது மறைவாயிருந்தது, இப்பொழுது அவருடைய பசுத்தவான்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The mystery of redemption is revealed to the saints in the last days. கடைசி காலத்தில் வாழுகிற பசுத்தவான்களுக்கு இதுவரைக்கு மறைக்கப்பட்ட அந்த மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மூணாம் அதிகாரத்திலே பசுத்த பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்திலே தேவனுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பினுடைய அகலம் ஆழம் உயரம் என்னதென்று அறியத்தக்கதாக அறிவு கட்டாத அந்த அன்பை நான் உணர வேண்டும். The love of Christ that passeth all knowledge. அறிவு கட்டாத அந்த அன்பை குறித்து பரிசுத்த பவுல் அங்கே எழுதியிருக்கிறார். இல்லை கேப்ஸ்டோன் லவ் வந்திருக்கிறது. கேப்ஸ்டோன் வந்து பெர்ஃபெக்ட் லவ்வாக இருக்கிறது. நம்ம அந்த பெர்ஃபெக்ட் லவ்வை நம்ம அறிய வேண்டும். தேவனுடைய அன்பை எவ்வளோ அது பெருசானது, எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலமானது, அந்த அன்பை குறித்து அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாலாம் அதிகாரத்தில் த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும். ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன்ல எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் அஞ்சாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் த மிஸ்ட்ரி ஆஃப் மேரேஜ், விவாகத்தினுடைய ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்குது. அது கணவனும் மனைவியும் இணைக்கப்படுவது, புருஷனும் மனைவியும் இணைக்கப்படுவது. த மிஸ்ட்ரி ஆஃப் த கிரைஸ்ட் அண்ட் த சர்ச், அது வந்து கிறிஸ்துவும் அவருடைய சபையை குறித்ததாக இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் 27 வசனத்தில் அவர் வந்து கடைசி காலத்தில் கரைதர இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையான ஒரு சபையை தமக்கும்பாக நிறுத்திக் கொள்வார். இதுதான் காட்ஸ் அச்சீவ்மெண்ட். தேவனுடைய அச்சீவ்மெண்ட் சாதனை என்ன வந்தாலும் கடைசி காலத்திலே ஒரு சின்லெஸ் பிரைட் அவர் பெற்றுக் கொள்ளுங்க. அதுதான் அவர் சிலுவையில் மறித்ததனுடைய நோக்கமாக இருக்கிறது. த ரீசன் ஆஃப் இஸ் டெத் ஆன் கேல்வரி. இது அபிதமாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் அவருடைய ஆவிக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆடம் அண்ட் ஈவ் எவ்விதமாக இருந்தார்களோ அதே மாதிரி அந்த இணைப்பிலே இருக்கிறோம் என்பதை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது. 6 அதிகாரமும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இந்த எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை ரியாலிட்டியாக நம்ம நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். த கமிங் ஆஃப் த லார்ட் 6 அதிகாரத்தில் என்ன சொன்னால் இந்த அங்கே கர்த்தருடைய வருகையானது ஒரு கிரேட் பேட்டிலை ஏற்படுத்துகிறது. அங்கே பேட்டில், ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் அங்கே ஸ்பிரிச்சுவல் வார கொடுங்கள். கர்த்தர் இறங்கி வந்திருக்கிற, கர்த்தர் இறங்கி வரும்பொழுது அது ஒரு பேட்டில் கிரவுண்டை ஏற்படுது. பேட்டில் யுத்தத்தை அங்கே உண்டாக்குகிறது. சாத்தான் 6000 வருஷமாக அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தை அவன் கெடுத்து கொண்டு கடைசியாக அவன் கடவுளாக ஆராதிக்கப்பட வேண்டும். அவனுடைய கோல் அதுதான். சாத்தான் இஸ் வர்ஷிப்ட் அஸ் காட் ஆன் தி எர்த். அதற்காக அவன் வந்து ஈ ஒர்க்டு ஃபார் 6000 இயர்ஸ். அவன் சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்று 6000 வருஷமாக டு கம் அண்ட் பி என்த்ரோன்ட் ஓவர் ஹிஸ் ஏடன். தன்னுடைய ஏதேனிலே அவன் வந்து சிங்காசனம் இட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அதான் ஒன் வேர்ல்டு ஒன் இந்தியா, அதான் ஒன்று ஒரு ரேஷன் கார்டு ஒரே நாடு, இதெல்லாமே சாத்தானுடைய திட்டங்கள். அது குளோபலிசம், உலகத்தையே உலகமயமாக்கப்படுவது. ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். இந்தியா ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோலில் கொண்டு போட வேண்டும் என்று அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாசப்படுகிறார். ஒரு மனுஷன் ஹீரோவாக நம்ம நாட்டுக்கே எல்லாத்தையும் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். சாத்தான் ஆண்டி கிரைஸ் என்ன செய்கிறான் என்றால் உலகத்தையே தன் ஆதிக்கத்தில் கொண்டு அவன் வந்து சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். 6000 இயர்ஸ் பிரயாசப்பட்டு விரைவில் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்த்ரோன் ஓவர் திஸ் வேர்ல்ட், அவன் உலகத்தின் மேல் அதிபதியாக மாறுமான் என்று அறிந்திருக்கும். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் உலகமானது ஒழுங்கின்மையும் அது வெறுமையுமாக இருந்தது என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினார். அவர் வந்து லோகாசாக வெளிப்பட்டு வார்த்தையை உரைக்கும் பொழுது, ஆவிக்குரிய சரிந்த வார்த்தை உரைக்கும் பொழுது, 6 நாட்கள் வார்த்தை உரைக்கும் பொழுது இந்த உலகமானது ஏடனாக மாறினது. கர்த்தர் இந்த உலகத்தை ஏடேனாக மாற்றினார். அது கேயாட்டிக்கா இருந்தது, அது ஒழுங்கில்லாத இருந்தது. அந்த ஒழுங்கில்லாத உலகத்தை அவர் நல்ல அழகான உலகமாய் மாற்றுவதற்கு 6000 வருஷம் ஆனது. சாத்தான் இப்பொழுது அந்த 6000 வருஷம் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தை அவன் 6000 வருஷமாக கெடுத்து கொண்டு கடைசியா அவன் வந்து உலகத்துக்கு அதிபதியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான். இப்பொழுது நீங்க அந்த 6000 வருஷத்தினுடைய முடிவில் வந்திருக்கிறீர்கள். சாத்தான் சேடன்ல நம்ம ஜீவிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 நம்ம காட் சேடனை குறித்து வாசிக்கிறோம். சர்ப்பமானது ஏவாளை அந்த 3 வஞ்சித்தது. அதுலேருந்து சாத்தான் சேடன் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2020 வரும் பொழுது சாத்தான் சீக்கிரமாக அவன் முடிசூட்டப்படுவான். உலகம் அனைத்தும் குளோபலிசம் வர வேண்டும். இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு ஒரு மனுஷன் தேவை, ஒரு திறமையான மனுஷன் தேவை. இந்தியா என்ன நினைக்குது, நமக்கு ஒரு ஹீரோ வேண்டும் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனுஷன் வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே போல உலகத்தின் மக்கள் நல்ல சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் வர வேண்டும் என்று நினைக்காதபடி அதை ஒரு திறமையானவன் அடக்கி ஆளக்கூடிய திறமையானவன் வரும் பொழுது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை காண்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும் என்றால், அதை குறித்து தானே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்றால், உலகத்திலே தற்பொழுது என்ன நடக்குது என்பதை நீங்கள் காண முடியும். காட் சேடனை வந்து சாத்தான் சேடனாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே பாதாள குழியானது திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 9:1 நம்ம என்ன வாசிக்கிறோம், பின்பு வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். 9:1 வாசிக்கிறேன்.
5 காலம் ஓதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது.
5 எக்கால ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு தூதனை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல். ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது, பிறகு அவன் ஒரு தூதன் என்று சொல்லப்படுகிற அடுத்த அவன் வந்து பாதாள குழியை திறந்தான். அவன் ஒரு ஸ்டாராக இருக்கிறான், அதிகாலையின் மகனாகிய விடிவெளியாக இருக்கிறான். வானத்திலிருந்து அவன் விழுந்திருக்கிறான், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கூடப்படுது. பாதாள குழியை திறக்கும் பொழுது பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அந்த குழியிலிருந்து வெட்டுக்கிளிகள் தோன்றி வெற்றுக்குளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இப்பொழுது அந்த வைரஸ் ஆனது உலகம் முழுசும் வந்திருக்கு. பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான பாவங்களும் வந்திருக்கிறது. சாத்தான் வந்து யுத்தம் செய்ய இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறான். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். When the enemy comes like a flood, God raises a standard against it. Isaiah 59:19 வாசிக்கிறோம். இந்த நேரத்திலே கர்த்தரும் இறங்கி வந்திருக்கிறார். பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது, ஹெவன் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1-2 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான்.
வெளிப்படுத்தல் 9:1-2 நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 10:1-2 நிறைவேறி இருக்கிறது. சாத்தான் இறங்கி வந்திருக்கிறான், பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவருடைய கையில் இருக்கிறது, தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். இப்பொழுது அதுவும் நடக்கிறது. 2 ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. சாத்தான் உலகம் அனைத்தையும் அவன் வஞ்சித்திருக்கிறான். பாதாள குழி திறக்கப்பட்டு இது ஆன்லைன் மூலமாக எல்லாரும் இணைக்கப்பட்டு எல்லாரும் உலகத்தில் வந்து பல மோசமான ஹிடியஸ் திங்ஸை பார்க்கிறார்கள், மோசமான காரியங்களை கவனிக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னைக்கு பரலோகமானது திறக்கப்பட்டு இன்னைக்கு வார்த்தையானது உலகம் எங்கிலும் அதுவும் போய் கொண்டிருக்கிறது. டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன் குரூப் ஆஃப் பீப்புள், அனதர் குரூப் வந்து இதை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்களையும் எல்லா அசுத்தங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் இப்பொழுது அவங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆன்லைனில் பயன்படுத்தி அநேக மோசமான காரியங்களை செய்கிறார்கள், அதிக பாவங்களை செய்கிறார்கள். நம்ம இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வோம். சிங்கம் கர்ஜிக்கிறது, சிங்கமானது செவன் தண்டர்ஸ் அட்டர் தர் வாய்ஸஸ், ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின, தேவ ரகசியத்தையும் கேட்டுக்கணும். டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். இப்பொழுது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் யுத்தம் நடக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கும். இட்ஸ் எ பேட்டில் கிரவுண்ட். நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எபேசியர் 1-6 நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. 6 நம்ம அந்த யுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். பிசாசோடும் உடைய தந்திரங்களோடு எதிர்த்து நீங்கள் திராணி உள்ளாகும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகம் முதல்ல அக்ரிகல்ச்சரல் வேர்ல்டாக இருந்தது, விவசாய உலகமாக இருந்தது. நோ பொல்யூஷன், எந்த விதத்தில் பொல்யூஷனே இல்லை. பின்பு அது இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டாக மாறும் பொழுது உலகம் வந்து பொல்யூஷனில் மாறினது. இப்பொழுது அது இன்ஃபர்மேஷன் ஏஜில் வந்திருக்கிறது. 3 revolution. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், பின்பு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்பொழுது உலகமானது இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷனில் வந்திருக்கிறது. 50 முன்னால் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஆன்லைன்லாம் கிடையாது, இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. இப்பொழுது உலகமானது ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் வரும்பொழுது சாட்டன் வந்து இந்த நேரத்தில் தான் அவன் முடிசூட்டப்பட வேண்டும். The whole world is unified that you, Lucifer can be enthroned. இப்பொழுது உலகம் அனைத்தி அவன் இணைத்து அவன் வந்து சிங்காசனத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த 2 powers மத்தியில் பேட்டில் கிரவுண்ட் இருக்கிறது. நீங்கள் வந்து தேவனை சேர்ந்தவளாக இருக்கிறீர்கள், உலகமும் அதன் குடிகளும் இதோ பிசாசினுடைய பக்கத்தில் இருக்கிறது. அல்ல, 2 groups of people மத்தியிலே யுத்தங்கள் ஏற்படுகிறது. நீங்கள் இதில் ஜெயிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, நம்ம இந்த மாம்சத்தோடு போராடுகிறோம். இந்த மாம்சத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வேணும். ஜெபம் பண்ணுறதுக்கு விருப்பமே வராது. ஜெபம் பண்ணாமல் உலகத்தில் எப்படி ஜீவிக்க முடியும், ஆசீர்வாதமாக ஜீவிக்க முடியும்? ஜெபம் பண்ணக்கு மனசு வர மாட்டேங்குது. 1 hour ஜபிக்க மனசு இல்லை. மனுஷனை மாம்சத்தோடு அது ஒரு போராட்டம். மனசு பல காரியங்களை சிதறடிக்கப்படுது. இந்த மனசை ஒருமனப்படுத்த வேண்டும், வார்த்தைக்கு நேராக ஒருமனப்படுது. இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, இதோ துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மன்னங்களில் இதோ பொல்லாத அந்த ஆவிகளின் சேனையோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வாசிக்கலாம்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
இதோ இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. அதுதான் கவர்மெண்ட், துறைத்தனங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது கவர்மெண்ட்ஸ் ஆகிருக்குது. அதோடு கூட அவங்களுக்கு போராட்டம் உண்டு. கவர்மெண்ட் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானது. அவிதமான ஒரு கவர்மெண்ட் வரும் பொழுது நமக்கு அதோடு கூட போராட்டம் இருக்கிறது. அதான் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதே சமயத்தில் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் சொல்லும் பொழுது பிசாசினுடைய ஆவிகள், அந்த ஆவிகள் என்ன செய்கிறதுன்னா உலகத்தை வந்து இருளாக மாற்றிவிட்டது. பாவ இருள், அவிசுவாசமாகிய இருளாக இருக்கிறது. ஜனங்கள் வந்து அறியாமையில் இருக்கிறார்கள், சத்தியம் என்னன்னு தெரியாது. ஜனங்கள் அவங்களை இன்று குருடர்களாக இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை குருடாக்கி விட்டான். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். பவுல், இரேனேஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி பிரதர் பென்கம் அந்த தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த தூதர்களை என்ன செய்கிறார் என்றால் அங்கே ரகசியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது, அந்த முத்திரையின் ரகசியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ரகசியத்தை அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் ஏற்படுகிறது. இவ்விதமாக இந்த தூதர்கள் ஏழு பேரை ஆண்டவர் 2000 வசத்து தெரிந்து கொண்டு அவங்க அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது அது லைட் டு த வேர்ல்ட், வா உலகத்துக்கு அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. ஜனங்கள் இருளில் இருக்க ஜனங்கள், அறியாமையில் இருக்கிற ஜனங்கள், பாவ இருளில் இருக்க ஜனங்கள் அந்த வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள். ஒரு முத்திரை திறக்கப்பட்டது, தேவ ரகசியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ட்ரம்பட் அங்க ஊதும் பொழுது அது என்ன ஏற்பட்டதுனா ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் ஏற்பட்டது. இந்த கடைசி காலத்தில் இதோ வில்லியம் மேரியன் பிரங்கம் என்ற ஒரு தீர்க்க தரிசியை வந்து கத்தை தெரிந்து கொண்டார். ஏழாம் முத்திரையானது திறக்கப்பட்டது, த ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல். ஏழு தூதர்களை அவர் சந்தித்தார். இட் இஸ் அ கனிங் ஆஃப் த லார்ட். அந்த மிஸ்ட்ரியை வந்து அவர் ரிவீல் பண்ணும் பொழுது அதான் செவன் சீல் மினிஸ்ட்ரி. இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரை ஏற்படுத்து. இப்போ மெசேஜ்லேயும் ஸ்பிரிச்சுவல் வார் தான். ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டுச்சுன்னா நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணலை. அது கனிங் ஆஃப் த லார்டாக இருக்கிறது, சவுண்ட் வாய்ஸ் ரொம்ப இருக்கிறது, கத்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவங்களால அது அண்டர்ஸ்டாண்ட் இக்னரன்ஸில் இருக்கிறாங்க. ரொம்ப படிச்சிருந்தாலும் இக்னரன்ஸ், அநேக போதகர்களும் இக்னரன்ஸில் இருக்கிறார்கள், பிளைண்டாக இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் அதை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் சாபனத்தை விட்டு இந்த அறியாமையிலிருந்து நம்ம அதை விட்டு வெளியே வந்து நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு திரும்பி இருக்கிறோம். ஆமே
ஆமே.
ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், டேக் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஈதில் டேல நம்ம யுத்தம் செய்கிறோம். மான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் நாங்கள் டெமன் ஸ்பிரிட்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிறது, ரிலிஜியஸ் ஸ்பிரிட் நமக்கு விரோதமாக இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு விரோதமாக எல்லாமே இருக்கும் பொழுது கத்தர் என்ன சொன்னா கிங்ஸ் வேர்டை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமே. அது பிரணாமுடைய கையில் வந்து விழுந்தது. அவர் அதை பார்க்கும் பொழுது திஸ் இஸ் தேட் புல், திஸ் இஸ் த கிங்ஸ் வேர்டு என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அந்த ராஜாவின் பட்டயத்தை வைத்து நம்ம யுத்தம் செய்கிறோம். உலகத்திலே இதுவரைக்கும் இல்லாத பெரிய வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பிறக்கும் பொழுது அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது இஸ் எ கிரேட்டஸ்ட் லைட். இன்னைக்கு வந்து அதே கிரேட்டஸ்ட் லைட் இன்னைக்கு வந்து உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கு. த கிரேட்டஸ்ட் லைட் தட் எவர் ஷோன் ஃப்ரம் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து இதுவரைக்கும் தோன்றாத பெரிய வெளிச்சம் இன்னைக்கு பிரகாசிக்கிறது. அது என்னன்னா த செவன் சீல் டு கேதர் த பிரைட் டுகெதர். ஆமே
ஆமே.
ஏழாம் முத்திரை மணவாட்டியை ஒன்று சேர்க்கிறதா இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எப்படி பெரிய வெளிச்சம் வந்ததோ அதே போல இன்னைக்கு அவர் மறுபடியும் இறங்கி வரும் பொழுது கிரேட்டஸ்ட் லைட். உலகம் இன்னைக்கு அந்தகாரத்தில் இருக்கிறது. உலகம் பாவர்களுக்கு அந்தகார லோகாதிபதிகள் உலகத்தை ஆட்சி செய்கிறார். ஆனால் நமக்கு வெளிச்சம் பிரகாசி. இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில பிரகாசித்தது. அவருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். மணவாட்டியின் மேல அவ்வளோ பெரிய வெளிச்சம் இன்னைக்கு இருக்கிறது, அவ்வளோ சத்தியம் இருக்கிறது. நம்ம ஏஜ் ஆஃப் அடாப்ஷன்ல வந்திருக்கிறோம். புக்கு ஓபன் ஆயிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏழு முத்திரைகள் அங்கே உடைக்கப்பட்டு தேவ ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது டேக் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், நீங்க வந்து சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை உடையவர்கள் தரித்து கொண்டவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும். பல்லாங்கானையும் அக்கியாசனங்கள் எல்லாத்தையும் அவித்து போடத்தக்கதாக எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாகும். ரட்சணையும் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக செய்யும் ஜெபத்திலும் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6 நம்ம 10 பதினெட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இதான் டேக் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். இந்த நேரத்தில் நம்ம வந்து சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இட்ஸ் எ ஈவில் டே. சாத்தான் தந்திரத்தோடு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்க வந்து இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு டேக் த ஹோல் ஆர்மர். ஹோல் ஆர்மர் என்றால் ஆல் த வேர்ட், எல்லா வார்த்தையும் நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு பகுதியாக அல்ல, எல்லா வார்த்தையும் விசுவாசிக்கணும். ஏனென்றால் டு கோ பேக் டு ஏடன், நம்ம ஏடனுக்கு போக வேண்டும். உலகத்தை ஆண்டவர் ஏடனாக மாற்றப் போகிறார். மில்லினியம் வரப்போகிறது, 1000 ஆளுகை வரப்போகுது. நீங்கள் அந்த ராஜ்யத்திலே நீங்கள் காணப்படும்படியாக இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். எதோடு கூட? பிசாசின் தந்திரங்களோடு கூட. இந்த தீங்கு நாளிலே, இந்த விதமான சோதனை காலத்திலே நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 7 தங்களுடைய சத்தங்களை முழங்கி இருக்கிறது. 7 thunder utter their voices. நீங்க வந்து இந்த காலத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு ஹேவ் த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் டு ஓவர் கம் திஸ் ஏஜ். இந்த காலத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு, ஜெயம் கொள்வதற்கு தேவனுடைய எல்லா வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும், சகல சத்தியத்தையும் விசுவாசிக்க வேண்டும். அதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாய் இருக்கிறது. சர்வமானது அந்த ஏதேன் தோட்டத்திலே அது மூவ் பண்ண ஆரம்பித்தது. அது ஏவாளை வஞ்சித்தது என்று அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 3 நம்ம வாசிக்கிறோம். சர்ப்பமானது அமைதியாக இருந்தது, கொஞ்ச காலம் வரைக்கும் அமைதியாக இருந்தது. பின்பு சர்ப்பம் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்து ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அவள் வந்து அத்தி இலையை அவங்கள் தைத்து தங்களுடைய நிர்வாணத்தை மூடி புதருக்குள்ளே ஒளிந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 3 அங்கே கத்தர் இறங்கி வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் கத்தர் இறங்கி வந்து ஆடம் ஆடம் வைராட் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூறும்பொழுது ஆதாம் வந்து நிர்வாணியாக இருக்கிறார். ஆதாம் ஏவாளு நிர்வாணியாக அத்தியலையினாலே தங்களுடைய நிர்வாணத்தை மூடி ஒளிந்திருக்கிறார்கள். அவ்விதமான ஒரு நிலையில் அங்கே அவங்க வந்திருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு சபையானது அவ்விதமான நிலையில் வந்திருக்கு. லவோதிக்கியா சபை அவிதமாக இல்லை இருக்கு. அவர் இறங்கி வரும் பொழுது அவருடைய கண்ட காட்சி என்ன? அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலை தைத்து ஒளிந்திருக்கிறார்கள். காரணம் வந்து அந்த சர்பன் பிகைல்ட் ஈவ், அது ஏவாளை வஞ்சித்தது என்று அறிந்திருக்கிறோம். அதே போல தான் இப்பொழுது லவோதிக்கியா சபையானது சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அது நேக்கடாய் இருக்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட வேண்டும், குருடனும் நிர்வாணியுமாய் குருடனும் தரித்திரனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சொல்லுகிறார். லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்ல, அன்னைக்கு ஏவாள் அவிதமான நிலையில இருந்தால் இன்னைக்கு சபையானது அவிதமான நிலையில இருக்கிறது. ஆனால் நீங்க நாங்களும் என்ன செய்யறோம் என்றால் நம்ம ஹெல்மெட் வச்சு ரட்சணியம் என்னு அந்த தலைச்சீராவை உடையவளாய் இருக்கிறோம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை உடையவளாய் இருக்கிறோம், நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்திருக்கிறோம், இதோ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபத்தில் ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறோம். ஜெபம் பண்றது இன்பமான நேரமாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதுக்கு ஒரு வாஞ்ச, ஒரு நாள் கூட ஜெபத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்க பரிதபிக்கப்பட்டவர்கள், நிர்பாக்கியம் உள்ளவர்கள். அதனால நம்ம வந்து அவிதமாக ஒரு காட்சியில் இருக்கிறோம். உலகத்தை பார்க்கும் பொழுது ஏவாளாக இருக்கும் பொழுது, நிர்வாணமாக பரிதபிக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது, சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபையாக உலகம் இருக்கிறது, டினாமினேஷன் அவிதமாக இருக்கிறது. ஆனா நீங்க பிரைடு வந்து சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி ஆயுதம் வந்து எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ணி இதை விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இவ்விதமான ஒரு நிலையில இருக்கிறோம். நீங்க அந்த வேர்டோடு கூட ஐடென்டிஃபை ஆயிருக்கிறீர்களா? ஒரு பக்கத்துல லவோடேசியா, இன்னொரு பக்கத்துல பிரைட். லவோடேசியா எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது ஏவாள் இருந்த நிலையில இருக்கிறது, அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா நம்ம வந்து சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு பிசாசுடைய தந்திரங்களோடும் அவன் தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கிறவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். இது வந்து ஈவில் டேயா இருக்கிறது. சாத்தான் வந்து எல்லா பவரையும் யுனைட் பண்ணி இருக்கிறான். சாத்தான் இஸ் யுனைட்டிங் திஸ் பவர்ஸ். என்ன பவர்ஸ்? ஒயிட் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், அங்கே வந்து பிளாக் ஹார்ஸ். இந்த மூணு பவரையும் அவன் இணைத்து ரிலிஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், இந்த பவர் எல்லாத்தையும் இணைச்சி அவன் பேல் ஹார்ட்ஸில் அவன் இன்னைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரப்போகிறான். அவன் வந்து என்த்ரோன்டு, அவன் வந்து சிங்காசனத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் அங்கே இருக்கிறது. ஈவில் டே. நம்ம இன்னைக்கு அந்த விதமான ஒரு ஈவில் டேல வந்திருக்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அனாயிண்டட் பிரீச்சர்ஸுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உலகம் எங்கிலும் உள்ளதானே மனவாட்டிக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரைட் ஃப்ரம் ஆல் நேஷன் கமிங் மார்ச்சிங். இப்பொழுது அவர்கள் வந்து என்ன சென்றால் மார்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையின்படி அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரைடுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் வந்து தீங்கு நாளிலே வந்திருக்கு. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். கடைசி காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் நீதியுள்ள நியாய தீர்ப்பை செலுத்தும்படியாக கத்தர் இறங்கி வருகிறார். ஆமென்,
ஆமென்.
யோசுவா 1 அதிகாரத்தில் அவன் வந்து 7 ஜாதிகளையும் ஜெயிக்க வேண்டும். நீ வந்து பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதா இருப்பதாக. நீ இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கும் பொழுது நீ வந்து ஜெயிக்கிறவனாக காணப்படுவாய். யூ வில் ஹேவ் எ குட் சக்சஸ். உன்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவாய். நீ வந்து நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று கத்தர் அந்த யோசுவா 1 அதிகாரத்தில் சொன்னார். யோசுவா புஸ்தகம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம வந்து முற்றிலும் ஜெயங்கொழுகர்களாக இருக்கிறோம். ஆமேன்,
ஆமென்.
ஜெயங்கொழுகிறன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பசுத்த பவுல் அங்கே 6 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அந்த தீங்கு நாளை, ஈவில் டேஸை குறித்து நம்ம தியானிக்க கொஞ்ச நேரம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஈவில் டேஸ் இப்பொழுது வந்திருக்கிறது. 2nd World War போது அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காலம். 2nd World War 1939 1945 வரைக்கும் 2nd World War நடந்தது. அப்பொழுது ஸ்டாலின், சர்ச்சில், ரூஸ்வெல்ட், அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட், ரஷ்யா வந்து ஸ்டாலின், டிக்டேட்டர் ஸ்டாலின், லீடர் ஆஃப் த சோவியத் யூனியன் அவர் லீடராக இருந்தார். சர்ச்சில் வந்து அங்கே இங்கிலாந்து கிரேட் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இவ்விதமாக இருக்கும் பொழுது தான் யுத்தம் வந்தது. 3 greatest people, 3 முக்கியமானவர்கள், ஸ்டாலின், சர்ச்சில் அண்ட் ரூஸ்வெல்ட். 2nd World War நடந்தது. ஜெர்மனிக்கும் அது ரஷ்யாவுக்கும் நடந்தது. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அதில் சேர்ந்து கொண்டது. இப்பொழுது 2nd World War பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேச நாடுகளாக இருந்தது, கூட்டாளிகளாக இருந்து யுத்தம் செய்தது. ஜெர்மனிக்கு விரோதமாக, இத்தாலிக்கு விரோதமாக, ஜப்பானுக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. ஜெர்மனி முசோலினி அங்கே வந்து என்ன அந்த இத்தாலி ஜப்பான் ஒரு ஒரு குரூப்பாகவும், அமெரிக்கா, ரஷ்யா, கிரேட் பிரிட்டன் இது ஒரு குரூப்பாகவும், 2 குரூப்புக்கும் யுத்தம் நடந்தது. பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்தது. அது ஒரு பொல்லாத காலமாக இருந்தது. அதன் பின்பு எங்க சர்ச்சிலுக்கு பிறகு, அதாவது ஏன் அந்த ரூஸ்வெல்ட்டுக்கு பிறகு, அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடண்ட் ரூஸ்வெல்ட்டுக்கு பிறகு ஐசன் ஹோவர் வந்து பிரசிடண்டாக மாறினார். அவர் ஒரு யூதன், யூத அமெரிக்கன். அவர் வந்து பிரசிடண்டாக மாறும் பொழுது அவருக்கு ரெண்டாம் உலக யுத்தத்திலே 6 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டது எல்லாமே மனசில் இருக்கிறது. அமெரிக்கா எப்பொழுதுமே யூதர்களை ஆதரிக்கிறதாக இருக்கிறது. அங்கே வந்து ஸ்டாலினுக்கு பிறகு குருச்சேவ் வந்து அந்த ரஷ்யாவினுடைய பிரீமியராக, அதிபதியாக மாறினார். இதெல்லாமே சரித்திரம். இப்பொழுது வந்து அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், ரஷ்யாவில் வந்து வால்டிமிர் புட்டின் இருக்கிறார். ரெண்டுமே வந்து ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேச நாடுகளாக இருந்து ரெண்டாம் உலக யுத்தத்தை செய்தது, ஜெர்மனிக்கு விரோதமாக, ஹிட்லருக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. இது அந்த ரெண்டாம் உலக யுத்தம். ஆனால் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு, ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், இப்பொழுது ரஷ்யாவும் அமெரிக்காவும் பயங்கர எதிரிகளாக இருக்கிறது. ரெண்டு பேரும் அணு ஆயுதங்களை உடையவர்களாக, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருக்கிறார்கள். நம்முடைய தீர்க்கதரிசி பிரதர் பிரணாம் என்ன சொல்லியிருக்கிறார், ரஷ்யா வந்து ஒரு ஆட்டம் பாம்பை வாடிகன் பட்டணத்தில் போடும் பொழுது 1 மணி நேரத்தில் அந்த வாடிகன் பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். பின்பு அமெரிக்கா மேலே வந்து அது வந்து குண்டு போடும் பொழுது அமெரிக்கா வந்து முற்றிலும் அழிஞ்சு போகும். இடிபாடுகளும் புகைக்காடுகளுமாக இருந்தது. ரஷ்யா வந்து அகெயின்ஸ்டாக இருக்கு. ஒரு காலத்தில் நேச நாடுகளாக சேர்ந்து யுத்தம் பண்ணவங்க ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு விரோதிகளாக மாறிவிட்டார்கள். அமெரிக்கா முற்றிலும் அழியும் என்று தீர்க்க தரிசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆலிஸா இருந்தார்கள், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்ப வந்து கிரேட்டஸ்ட் எனிமியாக இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய உலகத்தினுடைய காரியங்கள். இந்த நேரத்தில் தான் மனவாட்டியை ஆண்டவர் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அங்கே எகிப்தில் ராம்சேஸ், அந்த பார்வனுடைய பேர் ராம்சேஸ், யோசேப்பை அறியாத அந்த பார்வன், அவன் வந்து அங்கே வளர்ந்து கொண்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறான். இங்கே வந்து இதர் மோசஸும் வளர்ந்து கொண்டு வருகிறான். அந்த பவரை வந்து மேற்கொள்வதற்காக, அந்த ராம்சேஸ் பவரை மேற்கொள்வதற்காக ஆண்டவர் மோசேயை எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஒரு நாளிலே நட்பு நாடுகளாக இருந்தவர்கள் இப்பொழுது அவங்களே அகெயின்ஸ்டாக மாறி இருக்கும் பொழுது, உலகமெங்கிலும் தீவிரவாதங்கள் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாடுகளும் வந்து டயாபாலிக்கல் பிளான் உடையவளாக இருக்கிறார்கள். கொடூரமான காரியங்களை செய்து கொண்டு ஈவில் டேயில் நீங்கள் ஜீவிக்கிறீங்க. இவ்விதமான இடத்துல இதை மோச சங்கை வளர்ந்து கொண்டு வந்தது போல இன்னைக்கு பிரைட் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. ஆமீன். 7 குரூப் ஆஃப் வந்து அந்த சயின்ஸ் எல்லாம் மரித்து போனார்கள். 7 சபை கால பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள். அவர்கள் வந்து மகிமையிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். எசேக்கியேலுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் மகிமையிலே தோன்றுகிறது 1 அதிகாரத்திலே வாசிக்கும். அந்த 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் அங்கே கர்த்தர் அது மத்தியிலே மகிமையான செகினா குளோரியாக தோன்றுவதாக, ஆம்பர் லைட்ஸாக அங்கே தோன்றுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அந்த எசேக்கியேல் எப்படி முடிவது, 47 அதிகாரத்தில் நியூ ஜெருசலேமாக முடிவடைகிறது. எசேக்கியேல் வந்து 7 சீல் ஆரம்பித்து ended up with the new Jerusalem, glorified condition. அது வந்து அது நியூ ஜெருசலேம்ல முடியுது. அதே போல தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் வந்து parallel to Revelation. எசேக்கியேல் வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது கத்தர் வந்து அவர் வந்து மகிமையுள்ளவராக glorified conditionல வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருந்தது அப்படி வந்து 14 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறார். அது 7 சீலாக இருக்கிறது. கடைசியில் 21 அதிகாரம் 22 அதிகாரம் நியூ ஜெருசலேமை குறிக்கிறது. அது 7 சீலில் ஆரம்பித்து நியூ ஜெருசலேமில் முடியுது. இன்றைக்கி நீங்கள் 7 சீலில் இருக்கிறீங்க, நீங்கள் நியூ ஜெருசலேமில் முடிய வேண்டும். ஆமே. உலகமானது தீங்கு நாளில வந்திருக்கு. மோஸ்ட் ஈவில் டே. சாத்தான் வந்து தந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிறைய ஹிடன் அஜெண்டா இருக்கிறது. இந்தியாவை ஒரே நாடாக மாற்ற வேண்டும், உலகத்தை வந்து குளோபலைசேஷன்ல கொண்டு வர வேண்டும், உலகத்துக்கே வந்து சாத்தான் வந்து கிங்கா மாறணும்னு நினைச்சிருக்கிறான். டயபாலிக்கல் பிளான் உடையவனாக இருக்கிறான், கொடூரமான திட்டங்களை உடையவனாக இருக்கிறான். வேர்ல்டு வார் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்திருக்கிறது. அதான் வந்து நம்ம வந்து சிக்ஸ்த் ஸ்டம்பத்துக்கும் செவன்த் ஸ்டம்பத்துக்கும் மத்தியில இருக்கிறோம். நம்ம செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் தேர்ட் வேர்ல்டு வாருக்கும் மத்தியில இருக்கிறோம். இட்ஸ் அ மோஸ்ட் ஈவில் டே. இது மிக வந்து மோசமா சாத்தான் தந்திரத்தோடு செயல்படுகிறான். அவனுடைய தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதான். இப்பொழுது சர்வாயுத வர்க்கங்கள், டேக் ஆல் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் இன்னைக்கு சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்திருக்கிறார், நமக்கு டைட்டில் டீட குணந்திருக்கிறார். ஆமே
ஆமே.
சாத்தான் மனவாட்டிக்கு விரோதமாக இருக்கிறான். ஏனென்றால் மனவாட்டிக்கிட்ட டைட்டில் டீட் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய டைட்டில் டீட் பட்டா நம்ம இடத்துல இருக்கிறது. உலகத்துக்கு நம்ம சுதந்திரவாதிகள். அவன் உலகம் தனக்கு சொந்தமாக இருக்கணும் நினைச்சா நமக்கு விரோதமாக அவன் வருகிறான். அவிதமான ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கோம். சாத்தான் இஸ் ஆன் காட்ஸ் சீட். தேவனுடைய வித்துக்களுக்கு விரோதமாக அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நம்ம வந்து டைட்டில் டீட உடையவர்களாயிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சுதந்திரவாளி மனவாட்டி தான், நீங்களும் நான் தான் சுதந்திரவாளி. பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகமானது கொடுக்கப்படும். ஆடம் ஏவாள் அதை இழந்து போனார்கள். மறுபடியும் ஆடம் ஈவுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். கிறிஸ்துவும் அவருடைய சபை இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அதனால சாத்தான் என்னைக்குமே நமக்கு விரோதமாக இருக்கிறான். நம்ம டைட்டில் டீட உடையவளாக இருக்கிறோம். இந்த டைட்டில் டீடு நம்ம வைத்திருக்கும் வரைக்கும் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. பின்பு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகத்தின் மேல அவன் ஆதிக்கம் செலுத்துவான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. எதற்காக? தேவ புத்திரர் வெளிப்படுதலுக்காக. ரோமர் 8:19 வாசிக்கலாம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிஷ்டியானது மிகுந்த அவளோட காத்துக் கொண்டிருக்கிறது.
தேவனுடைய சிஷ்டிகள் வெளிப்படுவது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட அது காத்திருக்கிறது. 22 வாசிக்கலாம்.
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எல்லா சிருஷ்டிப்புகளும் அது பிரசவ வேதனைப்படுகிறது. பூமியானது, பூமி அதிர்ச்சி ஏற்படுது காரணம், பூமியானது பிரசவ வேதனைப்படுகிறது. எல்லாமே பேட் பெயின்ல இருக்கிறது. காரணம் என்ன? தேவபுத்திரர் வெளிப்பட்டு வந்தால் என்ன செய்யும்? மிருகங்கள்லாம் அது எதையுமே சேதப்படுத்தாது. முன்னால இருந்த மாதிரி மிருகங்கள் மாறிவிடும். சிங்கம் புலி யாரையும் கடிக்காது. மரம் செடிகள்லாம் பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் பச்சை மாறிடும். எதுவுமே வந்து காஞ்சி போய் இருக்காது. சர்வ சிஷ்யம் ஏதேனில் இருந்த நிலைமையை அடைவதற்காக அது வந்து காத்து தவித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் வந்து மனுஷன் கெடுத்து விட்டான். பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதுக்கு காலம் வந்தது. கொஞ்ச நாள் லாக்டவுனில் எல்லாமே இந்த பொல்யூஷன்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பொல்யூஷன்கிறதே உலகத்தில் இல்லை. மனுஷன் தன்னுடைய அறிவினாலே இந்த உலக ஏர் பொல்யூஷன் ஆகிவிட்டது, வாட்டர் பொல்யூஷன் ஆகிவிட்டது, எல்லாமே பொல்யூட்டட் ஆகிவிட்டது. இந்த பொல்யூஷன்லேருந்து உலகம் விடுதலை ஆக வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது சர்வ சிஷ்டிகளும் அது வந்து பயமில்லாம அது ஜீவிக்கும். எதுவும் தீங்கு செய்யாது, எந்த சிருஷ்டிப்பும் தீங்கு செய்யாது. அதனால சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. ஏனென்றால் தேவபுத்தர் வெளிப்பட வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவபுத்திரலா இருக்கிறோம். தேவபுத்திரில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஐ ஆம் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டட் சன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய புத்திரரில் ஒருவராக இருக்கிறீர்கள். ஆதியாகமம் வந்து அது வந்து சீட் புக்காக இருக்கிறது. பைபிள் இன் சீட் ஃபார்மாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் வந்து சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது. இப்பொழுது அது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த சிம்பிளுக்கு பின்னால் இருக்கிற மீனிங் இப்பொழுது வந்து கொண்டிருக்குது. சீடு வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் வந்திருக்கிறது. உலகமானது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே உலகமயமாக்குது, குளோபலைசேஷனாக மாறுவது, சபைகள் எல்லாமே வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைக்கிறது. இவ்விதமாக உலகம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இவ்விதமாக இருக்கிறோம். கர்த்தர் இவ்விதமாக நம்மை மாற்றி கொண்டு வருகிறார். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து தன்னுடைய தந்திரத்தினாலே எல்லாத்தையும் வந்து அவன் ஒன்று சேர்க்கிறவனாக இருக்கிறான். அவன் முதலாவது சர்பன்டா வந்துதான், பின்பு அவன் டிராகனாக மாற வேண்டும். சர்ப்பம் என்ன செய்யணும், வஞ்சிக்குவது, ஏவாளை வஞ்சித்தது. அதே போல முதல்ல அவன் சர்பன்டா வந்து உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கிறான். ஆன்டி கிரைஸ்ட் உலகம் அனைத்தையும் தன் கிழத்துல சர்ப்பமாக இருந்து தந்திரமான பேச்சினாலே உலக தலைவரோடு பேசி இந்த உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்திலே கொண்டு வருகிறான். லாக்டவுன் பீரியடில் உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்று அமெரிக்கா சொல்லிவிட்டது. உலக சுகாதார அந்த அது அந்த ஐநாவில் உலக சுகாதார அமைப்பு சொல்லிவிட்டது, கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம், அவங்க அப்படி சொன்னால் தான் ஆண்டவர் கிரியை செய்வார். மனுஷனால முடியாதுன்னு சொல்லணும், அப்பந்தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, கர்த்தர் கொரோனாவை அப்புறப்படுத்த முடியும். ஆமே, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படி, மனுஷன் அப்புறப்படுத்த முடியாது. அது கொரோனா தன்னால போவாது, இயேசு கிறிஸ்து தான் அதை அப்புறப்படுத்த முடியும். இது என்ன செய்யிருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் காட்சியிலே வர வேண்டும், அந்தி கிறிஸ்து சிங்காசனம் பெற வேண்டும். முதலாவது அவன் சர்பன்டா கிரியை செய்கிறான், ஏதேனில் கிரியை செய்யும் மாதிரி சர்பன்டா வருகிறான், பின்பு அவன் பீஸ்டா மாறுவான். முதல்ல தந்திரத்தினால வஞ்சித்து பின்பு அவனுடைய ஹிடன் அஜெண்டா எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஜனங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவது போல, உலக சமாதானத்தை ஏற்படுத்துவது போல, உலகத்தின் பொருளாதாரத்தை சரிப்படுத்துவது போல பேசி பின்பு மிருகத்தின் முத்திரையை கொண்டு வணங்காத அனைவரையும், மிருகத்தை அதன் சொரூபத்தை வணங்காத அனைவரையும் கொலை செய்வான் என்று போடப்பட்டிருக்கு. முதல்ல சர்பன்டாக வர வேண்டும். அதே போல தான் என்ன சொல்றால், எல்லா உலகத்தினுடைய பாலிடிக்ஸ் எல்லாமே அப்படிதான், தந்திரமா ஜனங்களை வந்து நம்ப வச்சு பின்பு அவங்க கொடூரமான திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். உலகம் அப்படிதான் இருக்கு. ஆன்டி கிரைஸ்ட் அபீதமாக தான் வருவான் என்று நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட், மீடியா எல்லாமே வந்து தந்திரமாக செயல்பட்டு ஜனங்களை கொடூர நிலைமைக்கு கொண்டு வருவது தான் சாத்தானுடைய வேலையா இருக்கு. மிருகத்தின் முத்திரையை கொண்டு வணங்காத யாவரையும் கொலை செய்வான் என்று வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறோம். அவிதமான ஒரு ஈவில் டேல நம்ம இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். இந்த பிரசங்க எதற்காக பண்ணுகிறேன், நீங்கள் ஈவில் டேல இருக்கிறீங்க, பிசாசுடைய தந்திரங்களோடு எடுத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொன்னால், யூ புட் ஆன் ஆல் த வேர்ட் ஆஃப் காட், யூ டேக் ஆல் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய சத்தியம் எல்லாத்தையுமே விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூழ்நிலையை நீங்க ஜெயிக்க முடியும். நம்ம வந்து கர்த்தரை நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
நமக்கு ஒரு டெஸ்டிமோனி கண்ண, God is real என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிகிறோம். ஆமென்,
ஆமென்.
இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, பிரதர் பிரணாம் பிரசங்கியார்கள் எப்பவுமே பிரதர் பிரணாம், தீர்க்கதரிசி. இதுதான் அவங்க பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்குதே ஒழிய, இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில என்ன செய்தார், உன்னை எப்படி சேஞ்ச் பண்ணார், உன்னை எப்படி நடத்துறார், நான் இன்னால் வரைக்கும் நான் அதுதான் ரியலைஸ் பண்றேன். இந்த 2020 நான் ரியலைஸ் 20 நான் ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு பாக்கிறேன். இவங்களுக்கு அந்த சாட்சி கிடையாது. இயேசு கிறிஸ்து அவங்கள எப்படி நடத்தினாருங்க சாட்சி இல்லாதபடி தீர்க்கதரிசி இதையே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி நடத்தினார், God is real என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோமா, அந்த டெஸ்டிமோனி இருக்கிறதா என்பது கிடையாது. அவிதமாக இல்லாதபடி எல்லாம் நினைச்ச உடனே பாஸ்டரா மாறிட வேண்டியதுதான், பிரதர் பிரணாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய மெசேஜில் அநேகர் செய்யற காரியங்கள். அவங்க என்ன செய்யறாங்க என்றால், தீர்க்கதரிசி வார்த்தையை வந்து தேவனுடைய வார்த்தையை விட அதிகமாக உயர்த்துகிறார்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், யூஸ் த பைபிள், இந்த பைபிளை வந்து டு ப்ரூவ் த வேர்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபட், இந்த பைபிளை கொண்டு தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தை உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும். தீர்க்கதரிசி வார்த்தையை கொண்டு இந்த பைபிளுக்கு மேல உயர்த்தக்கூடாது. not try to take the prophet's word and try to make it higher than the Bible. In the Bible ku mele theeka therisi seidhu vathukudadu. Bible ye padikka maatan. Enna seivan packet la posatha vechikittu enga ponalum posatha dhaan padipan. Bible ippa thoda maatan. அநேகர் அவிதமா இருக்கிறார். அவங்கள நினைச்சா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்களை யார் இப்படி வழி நடத்தினா? தேவனால் அழைக்கப்படாத கள்ள போதல் வழி நடத்தி இருக்கிறார். சீல்ஸ் புஸ்தகம் சுவாசிக்குதான், அதுக்கு ஜீவன் இருக்குதான். இந்த பைபிளை விட அந்த புஸ்தகத்தை உயர்த்துவது, இது அநேகருக்கு இடர்லா இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில ஒரு டெஸ்டிமோனி கிடையாது. அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க டெஸ்டிமோனி கிடையாது. கள்ள சாட்சிகளை உடையவர்களாயிருக்கிறார்கள். ரொம்ப மோசமான மக்கள் இவர்கள். வந்து என்ன சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள். இந்த போதல்கள் கைவிடப்படுவார்கள். இன்னைக்கு வந்து நமக்கு ஓபன் பைபிள் உடைய புக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பைபிளை நம்ம யூஸ் பண்ணி அங்கே தீர்க்கதரிசி செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம், அதை ப்ரூவ் பண்ணுகிறோம். இந்த பைபிளில் சொன்னது தான் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பைபிள் பிலீவர்ஸ், நாங்கள் தான் பைபிள் பிலீவர்ஸ். பைபிளை ஒவ்வொரு வேர்டையும் விசுவாசிக்கிறோம். இந்த வேர்டு தான் பிரதர் பிரனா சொல்லியிருக்கிறார் என்று ப்ரூவ் பண்ணுது. அவங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைக்கு மேலே உயர்த்துவது. கள்ள போதர்கள் தேவனால் அங்கே பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட போதர்களை நம்ம வாசிக்கும். இவங்களோடு நமக்கு இன்னைக்கு யுத்தம் இருக்கிறது. இவங்களோடு நம்ம இன்னைக்கு ஃபைட் பண்ணுகிறோம். இதை நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டாதான் இவங்களோடு கூட நம்ம ஜெயிக்க முடியும். இவங்களோடும் நமக்கு இன்னைக்கு யுத்தம் இருக்கிறது. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனையோடும் இவனுக்கு யுத்தம் உண்டு. நீ எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென்,
ஆமென்.
You better know him by the word of God.
Amen.
இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம எப்படி நிரூபிக்க வேண்டும் என்றால், அன்னைக்கு பவுல் இயேசு கிறிஸ்துவை எப்படி நிரூபித்தார், அவர் மேசியா கர்த்தர் என்று எப்படி நிரூபித்தார் என்றால், வேத வசனத்தை கொண்டு நிரூபித்தார். மாம்சத்தின்படி அவர் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. மாம்சத்தின்படி அறியாதபடி தேவனுடைய வார்த்தையை கொண்டு பழைய பாட்டில் இருக்கிற ஆதியாமம் அங்கே முதற்கொண்டு மல்கியா அங்கே வார்த்தையை வைத்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மேசியா கர்த்தர் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதே போல தான் அன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிரதர் பிரணாம் தீர்க்கதரிசி என்பதை நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இந்த மெசேஜ் அதகவரை வந்து நம்ம நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எதை கொண்டு? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. நாங்கள் விசுவாசிக்கிறது பைபிள் படி விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆல் த வேர்டு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கோம். இந்த பைபிளை கொண்டு நம்ம சத்தியத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த காலத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நிரூபிக்க வேண்டும். கரெக்ட் வே ஆஃப் ப்ரீச்சிங் அதுதான். யுத்தம் எப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே குற்றம் சாட்டப்படுகிறார்கள். யோவான் வந்து அவன் மார்க்க 6 அவன் ஏரோதை பார்த்து நீர் உம்முடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருப்பது நியாயமல்ல என்று சொன்னான். அதனால் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவன் வந்து சிறைச்சேதம் பண்ணப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் வந்து ஏரோதுக்கு சத்தியத்தை சொன்னதுனால. ஏரோது அதை தவறாக எடுத்துக்கொண்டான். உண்மை மேலே தண்டனை வரப்போகுது, ஆக்கினை தீர்ப்பு வரப்போகுது, மனந்திரும்பு என்ற ஒரு ஆத்ம பாரத்தோடு தான் சொன்னான். ஆனால் அவன் வந்து அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க வல்லமையை பயன்படுத்தி அவனை சிறைச்சியில் இட்டவும் தலையை வெட்டும்படியாகவும் செய்தான். இதுதான் வந்து அரசாங்கம் விதமாக செய்யும். ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷனை கொண்டு வந்து பிற மதஸ்தர்களை துன்பப்படுத்துவது, அவங்கள ஷூட் பண்ணுவது, இது அவங்களுக்கு பல விதமான இடையூறுகளை ஏற்படுத்துவது. அரசாங்க வல்லமையை கொண்டு அவள் செய்வது. ஏரோது வந்து அந்த பொலிட்டிக்கல் பவர்னால அந்த அத்தாரிட்டி அவன் மிஸ்யூஸ் பண்ணி அந்த தீர்க்க தரிசியை கொலை செய்தான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 எழுப்புவேன் என்று சொன்னார். அவங்க அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினார்கள். எப்படி இந்த ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆனது, இது வந்து 6 ஸ்தலமாயிருக்கு, இந்த 6 ஸ்தலத்துக்கு விரோதமாக அவர் பேசுகிறார். தேவாலயத்தை இடித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். சாத்தான் அப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுவான். ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை சொன்னா மதவாதிகள் என்ன செய்வான், என்ன அதை வந்து வேற மாதிரி திருத்தி சொல்லி ஒரு மீடியால கொண்டு ஒரு வெறுப்பை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது. மத தீவிரவாதிகள் பொல்லாத ஈவில் டேல நம்ம இருக்கிறோம். இதோ சதுசேயர்கள் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் வந்து பல ஆயிரம் வருஷமாக மோசே தீர்க்கதரிசின்னு விசுவாசிக்கிறோம், மோசே நியாயப்பிரமாணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பவுல் வந்து என்ன சொல்லுகிறார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாரு. மோசே நியாயப்பிரமாண காலெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்றவர் அவர் கன்னியின் மூலமாக பிறந்தார் என்று சொல்லி அவர் வந்து கத்தர் அவர்தான் மேசியா என்று சொல்லுகிறார். இப்படியாக பவுல் மேல அநேக வந்து குறைகளை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து மேல அநேக கள்ள அங்கே தீர்க்க கள்ள சாட்சிகளை கொண்டு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். எப்பொழுதுமே இந்த பொல்லாத ஆவிகள் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது, அதை பெர்சிக்யூட் பண்ணுகிற ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் ஏற்படும். கடைசியில் அது அப்படி தான் வரப்போம். இந்த உலகம் வந்து ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன்ல வரும். உங்களை யார் இங்க வந்து சத்தியம் சொன்னா, யார்கிட்ட இருந்து நீங்க பெர்மிஷன் கேட்டு வந்தீங்க, நீங்க இந்த இடத்த விட்டு போங்க. இப்பொழுது மத வல்லமைகள் அவிதமாக கிரியை செய்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க உலகம் எங்கிலும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவீங்க. கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட் கிரேட் கமிஷன் என்ன சொல்லுகிறது, உலகம் எங்கிலும் சர்வசிசிக்கும் சுவிசேஷத்தை பரசீங்க. ஆனா சாத்தான் என்ன செய்யறான், இந்த இடத்துல வந்து நீங்க சொல்லாதீங்க, நீங்க எங்க உத்தரவு, நீங்க லீகலா செய்றீங்களா? இந்த மாதிரி இப்பொழுது ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் இருக்கிறது. இந்த வைரஸை வச்சு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிறது. அந்த லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும். அது என்ன ஞாயிற்றுக்கிழமை வேற நாள் ஆரம்பிக்கா, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. கிறிஸ்தவர்கள் கத்திற்கு ஆராதனை செய்யக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதை லாக்டவுன் பண்ணணும் என்பது தான் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் அவிதமாக இருக்கிறது. ரிலிஜியஸ் ஸ்பிரிட் இருக்கிறது. எல்லாமே அகைன்ஸ்டா இருக்குது. வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு போராட்டம் உண்டு, உங்களுக்கு உண்டு என்று சொல்லுவேன். இது ஒரு தீங்கு நாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஜெபம் பண்ணக்கு விருப்பம் இல்லை, பைபிள் படிக்க விருப்பம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நீங்க வந்து என்ன சொன்னால் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை நீங்கள் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்க வசத்தை நீங்கள் தரித்தவர்களாகும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி உங்கள் கால்களிலே தொடித்தவர்களாகும், பொல்லாங்கான் எய்யும் அக்னியாசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகும், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில இன்ட்ரெஸ்டா ஜெபம் பண்ணுங்க. ஆவியில ஜெபம் பண்ண நேரம் போறதே தெரியாது. பாயிண்ட்க்கு மேல நமக்கு பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை பைபிள் உதாரணத்துக்கு மேல நமக்கு உதாரணம் வந்து கொண்டிருக்கும். அதை சொல்லிக்கிட்டே போனா நமக்கு நேரம் போகுது. நீங்க ஆவியில ஜெபிக்கிறீங்க அல்லது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணக்குள்ள நேரம் ஆயிட்டுன்னு நினைச்சிருந்தால் ஜெபத்தை முடிச்சிருது. அரை மணி நேரத்துக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. அது ஆவியில ஜெபிக்கல. ஆவியில ஜெபம் பண்ணா நேரம் போறது நமக்கு தெரியாது. ஆவியில ஜெபம் பண்ணி இதோ சகலவிதமான பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வந்து விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் அனாயிண்டட் பிரீச்சர்ஸுக்கு விரோதமாக தேவன் சிசாசு கிரியை செய்கிறான். வார்த்தையானதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகலவித பொல்லாதார் காலத்திலே இவ்விதமான ஒரு யுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பாஸ்டர் வந்து பாஸ்டருக்காக ஜெபிக்க வேண்டும். பாஸ்டருக்கு என்ன போராட்டம் என்றால் பாம்புகளை பிடிச்சு கொல்றது. எங்க கள்ள சத்தியம் வருதோ அதுக்கு விரோதமா சொல்றது. ஒருத்தர் கள்ள சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு விரோதமா சொல்லி எது ரைட்டுன்னு சொல்றோம். இதெல்லாம் பாம்புகள், ஸ்னேக்ஸ். இந்த ஸ்னேக்ஸையே ஒரு பாஸ்டர் பார்த்துக்கிட்டு அதையே கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அவர் ஆடுகளை மேய்க்க முடியும்? ஸ்னேக்ஸ் நிறைய இருக்குது. அவருடைய ஜாப் வந்து ஸ்னேக்ஸை கொல்லுவதா ஆடுகளை மேய்ப்பதா அப்படிங்கிற கொஸ்டின் இப்பொழுது இருக்கு. ஏன்னா ஒருத்தன் எழும்பி என்ன சொன்ன சொல்லுவான், வார்த்தைக்கு விரோதமா சொல்லுவான், யூடியூப்ல உன்னை விடுவான். அதுக்கு விரோதமா நம்ம போராடணும். இது ஸ்னேக்ஸ். ஸ்னேக்ஸே கொண்டுகிட்டு இருந்தா ஆடு எப்படி மேய்க்கிறது? அது இவ்விதமான ஒரு போராட்டம் ஒரு பாஸ்டருக்கு இருக்கிறது. சும்மா இருக்க மாட்டாங்க. மிஞ்சன நீதிமானங்களாக விதப்பேனா அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அல்லது நீங்க இப்படி செய்யுங்க, தப்பு இல்லை. நம்ம பாஸ்டருடைய ஜாப் என்ன? ஆடுகளை மேய்ப்பது. ஹல்லேலூயா. யோவான் 21:15-17 வாசிக்கலாம். யோவான் 21:15-17.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவதரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
சரி, போதும். ஆண்டவர் கடைசியா பேதுருட்ட கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் பார்க்கல, நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 15 என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பான்னு சொன்னார். ஃபீட் மை லேம்ஸ் என்று சொல்லுகிறார். 16 ஃபீட் மை ஷீப் என்று சொல்லுகிறார். அதே போல 17 ஃபீட் மை ஷீப். அதனால ஒரு பாஸ்டருக்கு எப்படின்னா, இந்த ஆடுகளை மேய்ப்பது தான் அவருடைய ஜாப். ஃபீட் த ஷீப், ஃபீட் த லேம்ஸ். புதுசா வந்த விசுவாசிகள், ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விசுவாசிகள், இவங்களுக்கு வார்த்தையினாலே போஷிப்பது, பிரசங்கத்தை பண்ணும் பொழுது வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறார்கள். ஒரு பாஸ்டருடைய வேலை என்னவென்றால், அந்த பிலீவர்ஸ் வந்து வார்த்தையினாலே போஷிப்பது, மனுஷுக்கு மாண்டு மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிப்பது. அதே சமயத்தில் ஸ்னேக்ஸ் வருது. இந்த ஸ்னேக்ஸ் வந்து பாம்புகள் வரும் பொழுது, அந்த பாம்புகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டே இருந்தா ஆடுகளை போஷிக்க முடியாத நிலைமை ஏற்படும். பாம்புகள் வரதான் செய்யும், நம்மளா மெனக்கெட்டு போய் அந்த பாம்பு எங்க இருக்குன்னு பார்த்து அது தலையை போய் நசுக்க வேண்டியது அவசியம் இல்லை. பாம்பு நமக்கு விரோதமா வந்துச்சுன்னா உடனே அதை வந்து தீல தூக்கி போடுற வேலை நம்ம, அதா வந்து நம்மளை கடிக்க வந்தா தீல தூக்கி போடலாம். மற்றபடி பாம்பை நம்ம தேடி போனோம்னா ஆடுகளை போஷிக்க முடியாம ஆயிரும். நிறைய பிரீச்சர்ஸ் என்ன செய்யறது, அவங்களுக்கு இவங்களுக்கு விரோதமா பேசுறதுலயே நேரத்தை கடத்துறாங்க. அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி ரெண்டு பாசர் சேர்ந்தாலே மற்ற பாசரை பேசுற வேண்டிய வேலை தான். அது பாம்புகள், பாம்புகளே பார்த்துக்கிட்டு இருந்தா நீ வந்து ஜனங்களை எப்படி போஷிக்க முடியும்? பாம்பு டைரக்டா வந்து உன்னை தாக்குச்சுன்னா அப்பொழுது நீ வந்து அதை தீயில தூக்கி போட வேண்டியது உன்னுடைய வேலை. பவுல் வந்து அங்க வந்து அந்த விறகுகளை பொறுக்கி போடும் பொழுது ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சது. அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், அந்த பாம்பு வந்து அதை வந்து தீயில தூக்கி போடும் பொழுது அது செத்து போச்சு. அதே போல உனக்கு விரோதமா டைரக்டா அட்டாக் பண்ணா போடும், மற்றபடி நீ பாம்பை தேடிட்டு போவாத. அது அவங்களோட, அது ஸ்னேக்ஸ். அது உன்னுடைய வேலை ஆடுகளை போஷிப்பது. ஒரு பாஸ்டருடைய வேலை வந்து ஃபீட் மை ஷீப் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Feed my land. மெடிடேட் பண்ண, தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணணும், ஜபத்துல வைக்கணும், வார்த்தையை தெளிவா போதிக்கணும். ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும், அவங்க வந்து பலப்பட வேண்டும், வருகளை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அவங்களை ஃபீட் பண்ணுறது பாஸ்டருடைய வேலை. பாம்புகள் அங்கங்கே இருக்கதான் செய்யுது. கள்ள போதனைகளை கொண்டு, வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை கொண்டு, உலகத்தையும் கொண்டு அந்த ஜனங்களை சீரழிக்கிற பாம்புகள் இருக்கிறது. அது நம்ம நேரா வந்து நம்மளை கடிச்சுன்னா அதை செய்யணும். அப்போஸ்தலர் 28:3 வாசிக்கலாம்.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரித்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது.
எழும்பும் அது வந்து நம்ம நேரடியா கடிச்சுன்னா தூக்கி தூக்கி தீல போட வேண்டியதுதான். நம்மளா பாம்புகளை தேடி போக கூடாது. ஒரு பாஸ்டர் பாம்புகளா தேடி போய் அது எங்க இருக்குன்னு பிடிச்சு அதை அடிக்க வேண்டிய வேலை இல்லை. அவருடைய ஃபீட் த ஷீப், தேவ ஆடுகளை போஷிக்க வேண்டும். ஆடுகளை போஷிக்க வேண்டிய அந்த அந்த ஜாப் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அனாயிண்டட் பிரீச்சர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் வந்து பாம்பாக இருக்கிறான், டயாபலிக்கல் பிளான் ஆயிருக்கான், கன்னிங்னஸ் உடையவனாக குருவாலிட்டியை உடையவனாக இருக்கிறான், கொடூரமானவனாக இருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் அவ்விதமான யுத்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுறார் என்றால், நீ பயப்படாது, எந்த விதத்திலும் நீ பயப்படாது, ஃபியர் நாட், ட்ரிபிலேஷன் இஸ் கன்னிங், மகா உபத்திர காலம் வரப்போகிறது, உலகம் வந்து இருள் சூழ போகிறது, மனவாட்டி எடுத்துக்கொண்ட போன எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் உலகத்தில் வந்து நிறைஞ்சிடும், வெளிச்சம் போயிட்டுனா உடனே இருள் வந்துடும். தடை செய்கிறவன் வந்து நீக்கப்படாத பட்சத்திலே பாவ மனுஷன் வெளிப்பட மாட்டான். ரெண்டு தோசம் ரெண்டாயிரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அது வெளிப்படாது. தடை செய்கிற பிரைடு பசுதாவியான மனவாட்டி மத்தியில் இருக்கிறார், பிரைடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன செய்வென்றால், உலகம் வந்து காரில் மகா உபத்திர காலம் வந்துவிடும், உலகம் எல்லாமே சீரழிஞ்சு போகும், உலகம் எல்லாமே என்ன சொன்னால் சீர்கட்டு, அது வந்து உலகம் அழிய போகிறது, ஃபாலிங் ஆஃப் த வேர்ல்டு, இது உலகமானது இன்னைக்கு விழுந்து போகிற நிலையில் இருக்கிறது. காரிருள் உலகத்தை சூழ இருள், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, மகா உபத்திர காலம் வருகிறது. ஆனால் சாத்தான் இன்னைக்கு வெளிப்படாத படிக்கு, அவன் வந்து சிங்காசனத்துக்கு அவன் வராத படிக்கு தடை செய்கிறவன் பிரைடு இன்னைக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறாள். கர்த்தர் ஒரு நாளிலே எடுத்துக் கொள்வார். இவ்வளவான ஒரு ஈவில் டேஸ்ல நம்ம இருக்கிறோம், ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கிறோம், தேவனுடைய சர்வாயுத மக்களை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் வெளிச்சத்தை போடக்கூடியவர் நம்ம தீலே இருக்கிறார். ஆமே. There is a man here that can turn on the light. 63 வருஷம் 12 மாசம் 29 தேதி கொடுத்த செய்தியிலே விதமாய் சொல்லுகிறார். சுரங்கத்தை பார்வையிடுறதுக்காக ஒரு அண்ணனும் தங்கச்சியும் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. அவங்க ஆழத்துல போன பிறகு லைட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு ஒரே இருள் ஆயிருக்கும் பொழுது அந்த சின்ன பெண் வந்து கூக்கரல் போட்டு விட்டாள், பயந்து அலறி விட்டாள். அப்பொழுது அவனுடைய சகோதரன் என்ன சொல்லுகிறான் என்றால், லிட்டில் சிஸ்டர் டோன்ட் ஃபியர், சிறிய சகோதரியே நீ பயப்படாதே, டோன்ட் ஃபியர் லிட்டில் சிஸ்டர், தேர் இஸ் அ மேன் ஹியர் ஹூ கேன் டர்ன் ஆன் த லைட், இத வெளிச்சத்தை போடக்கூடியவர் என் அருகிலே இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். நீ பயப்படாத, இருள் ஆயிட்டு ஆழத்துல மாட்டியிருக்கிறாங்க, என்ன செய்து எப்படி மேலே வருவது ஒன்றும் தெரியாது, எப்படி தப்பிக்க முடியும் தெரியாது, நீ பயப்படாத, வெளிச்சத்தை போடக்கூடியவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சீப் இன்ஜினியர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் சுவிட்சை போட்டார்னா உடனே வெளிச்சம் வந்துடும். ஆமே. இன்னைக்கு நம்ம மத்தியில் வெளிச்சத்தை போடக்கூடியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் இருள் சூழும் பொழுது அவர் அதை நமக்கு வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. உலகம் வாதியினாலே நிரப்பப்படும் பொழுது இத வெளிச்சத்தை போடக்கூடியவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமேன். ஹி கேன் மேக் this word alive. இந்த வார்த்தையை வந்து அவர் ஜீவிக்க செய்கிறவராய் இருக்கிறார். வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவர், ப்ராமிஸை நிறைவேற்றுகிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். பயப்படாதேன்னு சொல்லுகிறார்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறதுன்னு அர்த்தம். லைட் அணைக்க போறேன், குழந்தைய பார்த்து தாய் என்ன சொல்லுவா, பயப்படாத அம்மா உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத. அதே போல தான் கர்த்தர் சொல்லுகிறார், இருள் சூழ்ந்த லோகம் இது, பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது, நம்ம இன்னைக்கு தீங்கு நாளில் இருக்கிறோம், ஆனால் வெளிச்சத்தை போடக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கிறார், டோன்ட் ஃபியர், நீ எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ பிசாசன் உங்களை சோதிக்கும் பொருட்டாக உங்களை வந்து 10 வந்து நீங்கள் வந்து சிறையில் போடப்படுவீர்கள், உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் என்ன ஜாத, நீ பயப்படாதே. சிமினா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சிமினா சபைக்கு 2:10 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ வந்து எவ்வளவேன்னு நீ பயப்படாதே, பிசாசானவன் உங்களை சிலர் காவலில் போடுவான், ஆனாலும் நீ முடிவு பெறிந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பயப்படாதே, பயப்படாதேன்னு சொன்னா பெரிய ஆபத்து வருகிறதுன்னு அர்த்தம், ஆனாலும் நீ அதுக்கு பயப்படாத. உலகத்துக்கு அழிவு வருகிறது, உலகத்துக்கு பொல்லாத காலம் வருகிறது, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது கிரியை செய்கிறான், ஆனா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமே என் கர்த்தர் நம்மை அங்கே அங்க நமக்கு ஆறுதல் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே பாம்பானது புத்துல இருந்து அதனுடைய வெளியே வந்து விட்டது, வஞ்சிக்கும்படியாக வருகிறது. சிங்கமானது புதரிலிருந்து புறப்பட்டு விட்டது. உலகம் அனைத்துக்கும் அழிவு வரப்போகிறது, ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே வெளிச்சத்தை போடக்கூடிய நம் மத்தியில இருக்கிறார். ஆமே நம்ம ஹேர்ஸ் ஆஃப் தி எர்த், உலகத்தினுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நிசாயா கவுன்சில் அங்க ட்ரினிட்டி உபதேசம் வந்து சாத்தான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக அவன் சபைகள் எல்லாவற்றையும் இணைத்து அவன் சிங்காசனத்துக்கு ஆன்டி கிரைஸ்ட் வந்து உலகத்தை எல்லாத்தையுமே மிருகத்தின் முத்திரையை தரிக்காத அனைவரையும் கொலை செய்யும்படியாக டிராகனாக அவன் மாறுகிறான், வலு சர்ப்பமாக மாறுகிறான். சர்பன் பீஸ் டிராகன் என்பது அவனுடைய ஸ்டேஜ் ஆகியிருக்கிறது. நம்ம இன்னைக்கு வந்து ஏழாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம், கற்புள்ள கன்னியா இருக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு சாத்தானுடைய தந்திரங்களோடு கூட நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆமே
ஆமே.
அப்சலோம் முதல்ல வந்து சர்பன்டாக இருந்தான், பின்பு பீஸ்டாக மாறினான். ஜனங்கள் எல்லாரையும் தன் பக்கமாக கவர்ந்து கொண்டான், அவங்கள உடம்ப தடவி கொடுத்து நீ எதுக்காக வந்திருக்கிற, நீ இந்த காரியத்துக்காக நியாயம் விசாரிக்க வந்த, நீங்க பாசிட்ட போனா அவர் நியாயத்தெல்லாம் சொல்ல மாட்டார். ஏங்கிட்டப்பா நான் வந்து உனக்கு இதான் அப்சலோம். ஜனங்கள் கொஞ்சம் பேரை வந்து தந்திரத்தினால சேர்த்து கொள்வோம். பின்பு என்ன செய்யணும், அப்சலோம் வந்து அந்த தாவீதை வந்து சிங்காசனத்தை விட்டு துரத்தினான், மிருகமாக மாறினான். கடைசியாக அவன் கர்வாலி மரத்திலே தொங்கினான். அதே போல அதோனிஜாவும் ஒரு கூட்டமான மக்களை தன் பக்கமாக சேர்த்து கொண்டான், யோபையும் தன் பக்கமாக சேர்த்து கொண்டான், ஆசாரியனையும் படைத்தலைவனையும் தன் பக்கமாக சேர்த்து கொண்டான். இவ்விதமாக சேர்த்து கொண்டு திடீர்னு நான் ராஜாவானேன் என்று அக்காலம் ஊதுகிறான். சாத்தன் வந்து நான்கு குதிரைகள் ஒயிட் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ்ல பிரயாணம் பண்ணி இன்னைக்கு பேல் ஹார்ஸ்ல இருக்க அவனுக்கு மரணம் என்று பெயர். முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்படுது. பின்பு அவன் பீஸ்டாக மாறுவான். ஒவ்வொரு காலத்திலும் விதமாக ஜனங்களை வஞ்சித்து கடைசியாக அவன் பீஸ்டாக மாறுவான். உலகமானது பொல்லாத காலத்துக்குள்ளாக அழிவின் காலத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் நம்மை மேல எடுத்துக்கொள்ளுவான். ஏனென்றால் நம்ம ஜெயங்கொள்ளுகளாயிருக்கும், ஜெயங்கொள்ளர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கலாம்.
என்னுடைய
சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கர்த்தர் நம்மை சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சாத்தான் வந்து உலகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனா அவன்கிட்ட டைட்டில் டீட் இல்லை, நம்மகிட்ட டைட்டில் டீட் இருக்குது. இல்லீகலாக அவன் உலகத்தின் மேல ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். இல்லீகலாக அவன் உலகத்துக்கு அதிபதியா எப்படி மாறுறான், இல்லீகலாக எல்லாம் அவனுடைய வசப்படுத்துகிறான். ஒரு பொலிட்டீஷியன் என்ன செய்வார், எலெக்ஷன் கமிஷனை தன் வசப்படுத்துவார், நீதிபதிகளை வசப்படுத்துவார், மீடியாவை எல்லா அதிகாரத்தையும் தன் வசப்படுத்தி பெரிய தலைவராக மாற வேண்டும் என்று நினைப்பது இல்லீகலா செய்வது. ஆனா நம்ம அன்னைக்கு வார்த்தையின்படி ஜீவித்து சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு ஜெயம் கொண்டு இந்த உலகத்தை சுதந்திரிக்க போகும். லீகலா வார்த்தையின்படி நம்ம ஜெயிக்கிறோம். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு நம்ம உலகத்தை ஜெயித்து ஜெயங்கொள்ளுகளுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை வாக்களிக்கிறார். நமக்கு டைட்டில் டீட இந்த கடைசி காலத்தில் கொண்டு வந்திருக்கார். We are the legal owners.
Amen.
Legal heir to the earth. இந்த பூமிக்கு நம்ம லீகல் வாரிசாக நம்ம இருக்கிறோம். சாத்தான் வந்து எல்லாத்தையுமே இல்லீகலாக டயபாலிக்கலாக கொடூரமான முறையிலே தந்திரமான முறையிலே கன்னிங்னஸாக அவன் செயல்பட்டு தந்திரமாக செயல்பட்டு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இந்த உலகத்தின் அதிபதியாக மாற விரும்புகிறான். ஒன்லி 7 இயர்ஸ் தான் அவன் ஆட்சி செய்ய முடியும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகம் இருக்கிறது கரெக்டாக 7 வருஷம் தான். 7 வருஷத்துக்கு மேலே உலகம் நீடிக்காது, உலகம் அழிஞ்சு போகும். நாம் இந்த உலகத்தை சுதந்திரித்து கொள்வோம். The wiles of the devil in this evil age. இந்த பொல்லாத காலத்திலே, இந்த தீங்கு நாட்களிலே பிசாசுடைய தந்திரங்களோடு கூட நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக, நம்ம சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஜெயம் கொள்ளுவர்களாக, நம்ம இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை இன்னைக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எவ்விதமான ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும். உலகத்தினுடைய சாத்தான் இந்த உலகத்திலே எவ்விதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான், எவ்விதமான சிச்சுவேஷனை அவன் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்து ஜெயிக்க வேண்டும் என்பதை இவ்வளவு நேரம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அப்போ சொன்னா பவுல் எபேசியர் 6 அதிகாரத்திலே நமக்கு அதை குறித்து எழுதியிருக்கிறார். நம்ம எப்படி ஜெயம் கொள்ள முடியும், இந்த காலத்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும், சிங்காசனத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எப்படி இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளிகளாக நம்ம மாற முடியும் என்பதை, சிங்காசனத்துக்கு எப்படி நம்மை உயர்த்துவார் என்பதை நேரம் மட்டுமாக தியானித்து கர்த்தர் தாமே நம்ம அவ்விதமாக ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா.
இருள் சூழ்ந்த லோகத்தில் மெய்ப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கத்தரே கண்மணி போல என்னை கத்தரேசு காத்தாரே, காதங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், காதங்களால் காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடே அஞ்சிடே என்னேசு என்னோடு இருப்பதால்.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நாங்கள் வாழுகிற காலம் எவ்விதமாக இருக்கிறது, சாத்தான் எவ்விதமாக கிரியை செய்கிறான், நீர் உம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் பைபிளை யூஸ் பண்ணி திகதிசை செய்தியை நாங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த வேத வசனத்தை நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த வேண்டும். சகல சத்தியத்தையும் நாங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், புட் ஆன் ஆல் த வேர்ட், எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆவியிலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தை நீர் பசுத்தவான்களுக்கு கொடுக்க போகிறீர். சாத்தான் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் 6000 வருஷமாக பிரயாசப்பட்டு இப்பொழுது பொல்லாத தீங்கு நாளிலே இருக்கிறோம். நீர் இறங்கி வந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு அந்த கிங்ஸ் வேர்டை கொடுத்திருக்கிறீர், சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறீர், சகல சத்தியங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் அதை உடையவர்களாக, அதை தரித்தவர்களாக எந்த சூழலையும் ஜெயிப்பதுக்கு எங்களுக்கு பலத்தை தருவீராக. எல்லா பொல்லாத ஆவிகளையும் ஜெயிக்க உதவி செய்யும். நாங்கள் வார்த்தையினாலே போஷிக்கப்படத்தக்கதாக, மேலே பறக்கத்தக்க பலத்தை உடையவர்களாக இருக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லார் மேலே நீர் இரக்கமாயிரும், கிருபையாயிரும், ஆசீர்வதியும் துதி கன மைமெல்லாம் உமைக்கே எடுக்கிறோம். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிடுவோம். ஆமீன்.
The glory to Jesus and tell us His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell us His wonderful love. அடிமையாகும் அவருக்கே கிறிஸ்துவுக்கே செலுத்துவோம். மகிமையாகும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.